سبحان الله الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر فسبحان الله عما يشركون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب وإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريض أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج إلا قهلهم قهلتهم ينقلي قديت نير ولي خاتي அந்த பாதையில் எங்களை செலுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த தீனுல் இஸ்லாத்தை ஒருவர் முழுமையாக பின்பற்ற வேண்டுமானால் அவரிடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் காணப்பட வேண்டும். அதுதான் அல் ஹவுஃப் என்று சொல்லக்கூடிய பயம் என்ற விடயம். அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயம், ஒரு அச்சம் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்குமேயானால் அவருடைய செயல்பாட்டிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒருவரிடத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் பயம் இல்லை என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், இந்த தீனை பின்பற்றும் விஷயத்தில் ஒரு மாற்றத்தை எங்களால் பார்க்க முடியாது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. ஜும்ஆவில் அப்படி ஒரு நீண்ட நேரத்தை எடுக்க முடியாது. மிகவும் சுருக்கி அந்த தலைப்பின் ஒரு சாரை நான் உங்களுக்கு தருகிறேன். அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்கும்போது ஐந்தாவது அத்தியாயம் 83-84 எடுத்து நீங்கள் பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் படிக்கப்படுகின்றன. அல்லாவிடமிருந்து மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இறக்கி வைக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் படிக்கப்படுவதில்லை. பல்லாயிரக்கணக்கான மதரசாக்கள் இலங்கையில், ஒரு மதரசாவில் கூட அல்லாவுடைய இந்த குர்ஆன் 30 ஜுஸையும் மொழிபெயர்த்து அதற்குரிய விளக்கம் கொடுக்கப்படுவதே இல்லை. பரக்கத்துக்காக சில குறிப்பிட்ட சூராக்களை மட்டும் ஓதி கையில அவர்களுக்குரிய அந்த ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய சர்டிபிகேட்டை கொடுத்து விடுவார்கள். இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக வந்திருக்கக்கூடிய புகாரி, முஸ்லிம், அபூதாவு, திருமதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் ஓதி கொடுக்கப்படுவதில்லை. பரக்கத்துக்காக இந்த உதுவை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவர்களை வெளியாக்கி விடுவார்கள். எனவே இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது, இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி, இதை அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து ஜிப்ரீல் மூலம் இறக்கி வைத்திருக்கிறார். இது ஹுதல் லின்நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த குர்ஆனை யாரும் தொடக்கூடாது, இதை படிக்க கூடாது, இதை கற்பதற்கு 17 கரைகள் தேவை என்ற ஒரு கட்டுக்கதையை சொல்லி மக்களை பயமுறுத்தாட்டி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தர்ஜுமத்தில் குர்ஆனை கையிலே தூக்குவதிலே நாம் வடிகட்டி விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹுதன் லின்நாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கின்றான், அஃலா யதத்தபரூன் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் எடுத்து படித்து இதை விளங்கி அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன இவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே இப்படி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பிழையான ஒரு கருத்து திணிக்கப்பட்டு இந்த தர்ஜுமத்தில் குர்ஆனை பார்க்க விடாமல் மக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அல் குர்ஆனில் இந்த பயம், அச்சம் என்று சொல்லக்கூடிய ஹவ் பல இடங்களில் வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக எப்படி அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தார்கள் என்பதற்கு நான் சில ஆதாரங்களை முன்வைக்கிறேன். 5வது அத்தியாயம் 83-84. وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ, நபியே, தூதர் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் செவியுற்றார். تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ, இது சத்தியம் என்பதை அவர்கள் தெரிந்த காரணத்தினால் தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை தாரை தாரையாக வடிக்கிறார்கள். எப்போதும் மேலும் சொல்லுகிறார்கள், ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ்ஷாஹிதீ, யா அல்லாஹ், நீ இறக்கியதை நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம், நாங்கள் உன்னை ஈமான் கொள்கிறோம். மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியவர்களுடன் எங்களையும் பதிந்து விடு என்று சொல்லுகிறார்கள். அல்லாவிடம் இருந்து இறக்கப்பட்டதை, இந்த உண்மையை நாங்கள் விசுவாசம் கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது? வனத்மா அன் யுதுஹிலனா ரப்புனா மால் கௌமி சாலிஹீன், சாலிஹான நல்லோர்களுடன் அல்லாஹ் எங்களை மறுமையிலே எழுப்ப வேண்டும், அவர்களோடு எங்களை இணைக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு பாருங்கள், சஹாபாக்களுக்கு எப்படி பயம் இருந்தது, நபிமார்களுடைய தோழர்களுக்கு எப்படி பயம் இருந்தது. என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்கியதை அவர்கள் தங்களுடைய காதுகளினால் கேட்டதும் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பயம். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இது ஹக்கு என்று சொல்லுகின்றார்கள், இதை நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள், எங்களையும் நல்லோர்களுடன் நீ சேர்த்து விடு என்று அவர்கள் கூறுகின்றார்களாம். இப்படிப்பட்ட இந்த அல் குர்ஆனை பற்றி மக்களுக்கு மத்தியில் பிழையான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த அல் குர்ஆனை நாம் எடுத்து கூறினால் மக்கள் அதை ஜீரணிப்பதற்கு தயாரில்லை. சொல்லுகின்றார்கள், அது பெரும் இமாம்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் விளங்கும், சர்வ சாதாரணமான இந்த மக்களுக்கெல்லாம் இது விளங்காது என்று ஒரு கருத்தை முன்வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் சொன்னால் அதை புறக்கணிக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்ல வேண்டுமானால், அவன் நரகத்திலிருந்து தப்ப வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய இந்த அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும். இந்த அல் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவர் விளங்கி அதை பின்பற்ற வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த பெரியார் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்று எதையுமே பின்பற்றக்கூடாது. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபியூ மின் தூனி அவுலியா, இதை விட்டு விட்டு வேறு எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், யாரையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவர்கள் ஒரு காலம் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜ்ஜத்துல் விதாவில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், இறுதி ஹஜ்ஜி சொன்னார்கள், நன்றாக கேளுங்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு சொன்னார்கள். பல விடயங்களை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இரண்டை விட்டு செல்கிறேன், இதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வடிகிட மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் இந்த குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய வழிமுறை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில்லை, இஜ்மாயையும் கயாசையும் மதுஹபுகளையும் மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் செல்ல முடியுமா, சற்று சிந்தித்து பாருங்கள், அது நரகத்திலே கொண்டு போய் மக்களை தள்ளிவிடும். நாம் ஒரு அமல் செய்வதாக இருந்தால், ஒரு தொழுகையிலே கையை உயர்த்துவதாக இருந்தால், ஃபாத்திஹா சூரா ஓதுவதாக இருந்தால், ருக்கு செய்வதாக இருந்தால், அதற்கு அல் குர்ஆனிலே ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது அல் ஹதீஸிலே ஆதாரம் இருக்க வேண்டும். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை நாம் எடுக்கவே கூடாது, அது மார்க்கமும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், ஒருவரை கேட்டால் நான் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லுவார். அவர் ஒலி செய்யும் போது தண்ணீரை தொட்டு தலையிலே இப்படி தடவிக் கொள்வார், அவர் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். ஹனபி மதுஹப் இருப்பார், அவர் தொழுகையிலே ஃபாத்திஹா சூரா ஓத மாட்டார், ஹராம் ஓதுவர், கேட்டால் நான் ஹனபி என்று சொல்லுவார். மாலிக் மதுஹபை நீங்கள் எடுத்தால் அல்லாஹ் அக்பர் கையை விட்டு விடுவார், கேட்டால் நான் மாலிக் என்று சொல்லுகின்றார். ஹம்பலியை பார்த்தால் ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு குளிக்க மாட்டார்கள், கேட்டால் நான் ஹம்பலி என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகள். பாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை. நபி அவர்கள் கையை உயர்த்தி கட்டியிருக்கிறார்கள் நெஞ்சியில, மையத்தை குளிப்பாட்டினால் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஃபாத்திஹா சூரா ஓதாமல் தொழுகையே கிடையாது. நபி அவர்கள் ஒது செய்யும் போது இப்படி செய்யவில்லை, முழுமையாக ரெண்டு கையை வைத்து பின்னால் கொண்டு போய் முன்னால் கொண்டு வந்தார்கள். எனவே இந்த அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு மனிதர்களுடைய கருத்துக்களை மக்கள் கோடிக்கணக்கானவர்கள் இந்த உலகத்திலே பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் செல்ல முடியுமா, சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். எனவே மா உன்ஸில அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டது இருக்கின்றதே, அதுதான் மார்க்கம், அதை பின்பற்ற வேண்டும். முன்னோர்கள் என்ன செய்தார்கள், இதை காதினால் கேட்டதும் தங்களுடைய கண்களினால் கண்ணீரை வடித்திருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா இதிலே கூறுகின்றார். மேலும் அவர்கள் என்ன சொன்னார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஹக்கு என்று சொன்னார்கள். இதுதான் ஹக்கு, குர்ஆன் ஹதீஸ் தான் ஹக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கிறது கிதாபுகளில், மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படுகின்ற நூல்களிலே என்ன எழுதப்பட்டிருக்கின்றது, நாலு மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவது வாஜிப் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது ஹராம், பின்பற்றக்கூடாது. அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும். இதே போன்று அவர்கள் என்ன சொன்னார்கள், யா அல்லாஹ் எங்களை நீ சாலிஹான மக்களுடன் ஆக்கிவிடு என்றார்கள். அல் குர்ஆனில் வருகின்ற அல்லாஹு தஆலா கூறுகின்றான், கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மை சொல்பவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பாருங்கள், பல பிரிவுகள் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு உண்மை கிடையாது. அங்கு ஹக்கு சொல்லப்படுவதில்லை, அதிகமான பிரிவுகளே பொய் சொல்லப்படுகின்றது. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த அமைப்பு மட்டும்தான் உலகத்திலே சத்தியத்தை முழங்கிக் கொண்டு உண்மையை சொல்லி மக்களை அந்த உண்மையின்பால் அழைக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஹதீஸை நாம் முன்வைத்து பிரிவு காலங்களில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை நாம் முன்வைக்கிறோம். அல்லாஹ்வும் அல் குர்ஆனில் கூனூ மாஸ்ஸாதிகீன், உண்மை சொல்பவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யார் உண்மையை சொல்வது? நாங்கள். உண்மை என்றால் என்ன? அல் ஹக். ஹக் எங்க இருக்கிறது? அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். எனவேதான் மக்களை சுவர்க்கம் செல்வதற்காக நீங்கள் எல்லா பிரிவுகளை விட்டுவிட்டு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு வந்து பைஅத் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். அவர்கள் சொன்னார்கள், நல்லோர்களுடன் எங்களை சேர்த்து விடுங்கள். இதே போன்று நாம் இன்னொரு குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்த்தால் அந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான் என்று பாருங்கள். 9வது அத்தியாயம் 92வது வசனத்தை பாருங்கள். அந்த 9வது அத்தியாயம் 92வது வசனத்திலும் இதே போன்று ஒன்றை கூறுகின்றான். வலா அதல்லதீன இதா மா அதௌ லிதஹ்மிலஹும், நபியே உங்களுடைய தோழர்கள் உங்களிடத்தில் வந்து எங்களுக்கு வாகனம் தாருங்கள், ஒட்டகம் குதிரை தாருங்கள், பைத்துல் மாலில் இருந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மடிந்து சுவர்க்கம் செல்ல வேண்டும், எங்களிடத்தில் வாகனம் கிடையாது ஏழைகள் என்று நபியே உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். குல் லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்னிடத்தில் எதுவுமே இல்லை, பைத்துல் மால் காலியாக இருக்கிறது, ஒட்டகம் குதிரை பணம் எதுவுமே கிடையாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்தவர்கள் தவல்லவ், திரும்பி வீடுகளுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஏன்? அதற்குரிய வாகனங்கள் கிடையாது. அல்லாஹ்வின் பாதையில் போராடி மடிந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு அந்த சுவர்க்கம் நுழைய முடியவில்லையே என்ற கவலையின் காரணமாக கண்களிலிருந்து கண்ணீரை வடித்தவாறு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றார். பாருங்கள், இப்படி நபிமார்களுடைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய இந்த அச்சத்தினால் தங்களுடைய கண்கள் இருந்து கண்ணீரை வடித்திருக்கிறார்கள். இது ஒரு முஸ்லீமில் ஒரு மனிதனிடத்தில் என்றைக்கு இந்த அச்சம் உள்ளத்தில் வருகின்றதோ அப்போதுதான் அவர் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவார். எவருடைய உள்ளத்தில் இந்த அச்சம் இல்லையோ அல்லாஹ் ஏவியதையும் செய்ய மாட்டார், அவனுடைய தூதர் ஏவியதையும் செய்ய மாட்டார். அல்லாஹ் ஹராமாக்கிய எல்லா ஹராம்களையும் செய்வார், அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கியவைகளை அவர் செய்து கொண்டே இருப்பார். இதற்கு நான் பல உதாரணங்களை உங்களுக்கு தர தேவையில்லை, நீங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை தருகின்றேன். உலகத்தில் 100-200 கோடி மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இந்த உம்மத் முஸ்லீம் என்று சொல்பவர்கள் 57 நாடுகள் இருக்கின்றன, முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள். இந்த எல்லா நாடுகளிலும் ஏனைய நாடுகளில் வாழக்கூடிய இந்த உம்மத்தினுடைய கடைகளில் நீங்கள் பாருங்கள், பீடி, சுருட்டு, சிகரெட், லேகியம், புகையிலை, புகையுடைய தூள் விற்கப்படுகின்றது, அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள், ஆடைகள் அணிகின்றார்கள், தொழுகின்றார்கள், சதக்கா கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜி உம்ராக்கு செல்கிறார்கள். இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக் கொள்ளப்படுமா? இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவைகளை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறுகின்றான். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஹராத்தை நாம் செய்து கொண்டு நாம் அந்த ஹராத்தில் ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டு தொழுகின்றோம், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? உம்ரா ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுமா? சதக்கா கொடுக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்ன காரணம்? இதெல்லாம் இவர்கள் ஹலாலாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனில் தெளிவான ஹராம். அல்லாஹ் அல் குர்ஆனே கூறுகின்றான், நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இது ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ் கூறுகின்றான். வீண் விரயம் செய்யக்கூடாது. எத்தனை பில்லியோன் ஒரு நாளைக்கு செலவிடப்படுகின்ற இந்த புகைத்தலுக்கு சிந்தித்து பாருங்கள். எனவே இப்படி இந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட ஹராம்கள் பகிரங்கமாக உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சத்தியத்தில் நுழைந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் பைஅத்து செய்து நுழைகிறார் என்றால் அதனுடைய கருத்து அவர் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றுவது என்றுதான் நுழைகின்றார். எனவே அதில் இரண்டு விடயங்கள் தான் இருக்கின்றன, ஒன்று ஏவல், மற்றொன்று விளக்கல். ஏவலையும் முடியமானவரை எடுத்து நடக்க வேண்டும், அதே போன்று அல்லாஹு தஆலா தடுத்த விளக்கல்களையும் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இந்த ஜமாஅத்திலே பையத்து செய்து நுழைவர் ஒருவர் புகைக்க முடியாது, மதுபானம் அருந்த முடியாது, ஹராமான எந்த வேலையும் அவர் செய்யக்கூடாது. இது முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அச்சம் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய உள்ளத்தில் முழுமையாக இல்லாவிட்டாலும் அதை நாங்கள் கொண்டு வந்து அதை எங்களுடைய உள்ளத்தில் பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இஸ்லாம் பூரணமாக இருக்கும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான், நீங்கள் இதை இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். சிலரை எடுப்பது, சிலரை விடுவது, இது யூதர்களுடைய வேலை என்று குர்ஆன் சொல்லுகின்றது. முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் நல்லதை ஏவுவான், ஷைத்தான் கெட்டதை ஏவுவான். எனவே நீங்கள் அவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஹராமானவைகளை நீங்கள் செய்யாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் உங்களுடைய பகிரங்க விரோதி, அவன் எப்போதும் உங்களை நரகத்திற்கே தள்ளுவதற்கு முயற்சி செய்வான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அகுல் கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கவாசி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், 100 முறை. ஆனால் எந்த பாவமும் அவர்களுக்கு கிடையாது. இருந்தாலும் அவருடைய உள்ளம் எப்போதும் பயந்து கொண்டிருக்கும். மிஅராஜ் போன நேரத்தில் சுவர்க்கத்தை கண்டார்கள், நரகத்தை பார்த்தார்கள், பயங்கரமான காட்சிகள் நரகத்திலே சுவர்க்கத்திலே பார்த்தார்கள். ஒருவர் புரண்டு வருகிறார் சுவர்க்கத்திலே, மணல் மண்ணிலே. கேட்டார்கள், என்ன அமல்களை செய்தாய்? சொன்னார், நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்றால், மக்கள் நடக்கக்கூடிய பாதையிலே முட்கள் கற்கள் கடந்தால் அதை தூக்கி ஓரத்திலே போடுவேன், இது என்னுடைய ஒரு வேலை. இதற்காக அல்லாஹ் என்னை இந்த சுவர்க்கத்திலே நுழைத்து விட்டான், சந்தோஷத்திலே நான் உருண்டு புரண்டு வருகிறேன் என்று சொன்னார். அதை கண்டார்கள். இதே போன்று நபி செல்கின்றார்கள், ஒரு சப்தம் வருகின்றது. இது துன்யாவில் அவர்கள் கேட்ட சப்தம், செருப்பில். இது யாருடையது? பிலாலுடையது. உடனே ஆச்சரியப்பட்டு பிலால் இங்கே எப்படி வந்தார் என்று பார்க்கும் போது பிலால் வருகிறது, பிலாலுடைய சத்தம் தான் அது. இந்த உலகத்துக்கு வந்து பிலாலை அழைத்து கேட்டார்கள், உங்களுடைய செருப்பில் ஓசையை சுவர்க்கத்திலே கேட்டேன், என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், யார சொல்லல்லா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எப்போது ஒது செய்கின்றேனோ இரண்டு ரக்காய் தொழுது கொள்வேன். இதற்காக அல்லாஹ் என்னை இப்படி சொர்க்கத்தில் நுழைத்து விட்டா நுழைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள், காட்டப்பட்டது. அதே நேரத்தில் நரகத்தில் பயங்கரமான காட்சிகளை கண்டு பயந்தார்கள். ஒரு பெண் நரகத்திலே கிடந்து வெந்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்தால், ஒரு பூனையை கட்டி வைத்து உணவு கொடுக்கவில்லை, நரகம். ஆனால் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் கலிமா சொன்னால் அவன் சொர்க்கம், அவன் என்ன செய்தாலும் சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள் உலமாக்கள். அப்படி என்றால் இந்த பெண் ஏன் நரகம் சென்றால், கலிமா சொல்லவில்லையா? கலிமா சொன்ன ஒரு பெண் தான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை கண்டார்கள், நரகத்தில் கிடக்கின்றார். என்ன விசாரிக்கப்பட்ட போது, இவர் ஹஜ் உம்ரா காலத்தில் மக்காவுக்கு வந்து கொளுக்கி கம்பை கையில் வைத்துக் கொண்டு ஹஜ்ஜாஜிகள் உம்ரா செய்வருடைய இடுப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை கொழுவி இழுத்து கொள்வார், களவெடுப்பார். அந்த ஹஜ்ஜல் அஸ்வதை முத்தமிடும் போது நல்ல வசதி இன்றைக்கு நடக்கின்றது. யமனிகள் பங்காளிகள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். எதற்கு? ஹஜ் உம்ராக்கு அல்ல, இஹ்ராமுடைய ஆணை அணிந்திருப்பார்கள், ஆனால் கள்ளர்கள், திருடுவதற்கு. எத்தனை பேருடைய பணம் பாஸ்போர்ட் களவு போயிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டவர் நரகத்தில் கிடக்கின்றார் கண்டார்கள். இன்னொரு அவர் கலிமா சொல்லவில்லையா? உம்ரா ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றார், கலிமா சொன்னவர் தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லிக் கொண்டுதான் உள்ளே வருகின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட விசேஷமான சொல் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டேன் அடிபணிந்தேன் என்று திருப்பி திருப்பி சொல்லுகின்றார். ஆனால் நரகத்தில் பார்த்தார்கள். உலமாக்கள் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார், கலிமா சொல்லுங்கள் போதும், எந்த பாவம் செய்தாலும் சுவர்க்கம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுகின்றதே, பையத் இல்லாமல் சுவர்க்கம் இல்லை என்று. இது பிழை என்ற ஒரு பிழையான கருத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவரை கண்டார்கள், தன்னுடைய குடலை கையிலே பிடித்துக் கொண்டு நரகத்திலே சுற்றி வருகிறார். இவர் யார் கேட்கப்பட்டது? இவர்தான் மக்காவில் முதன் முதலாக ஷிருக்கை கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். பாருங்கள், ஷிருக் எப்படிப்பட்ட கொடிய பாவம். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணம் ஷிருக். எங்கு பார்த்தாலும் நூல் கட்டுதல், சூனியம், சாஸ்திரம், அவுலியாக்கள் வணக்கம், யா முஹியத்தீன், நேர்ச்சை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது எல்லாம் சிறுக்கு. இப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் கிடப்பதை நபி அவர்கள் பார்த்து விட்டு கண்டார்கள். ஒரு சுவர்க்கத்தில் அழகான சுவர்க்கம், பார்ப்பதற்கு ஆச்சரியம். அங்கு ஒரு ஆள் இருந்தார்கள், கேட்டார்கள், இந்த சுவர்க்கம் யாருக்குரியது? சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைவதற்கு போய்விட்டு நுழையவில்லை, வெளியிலே வந்து விட்டார்கள். அங்கிருந்து இந்த துனியாவுக்கு வந்ததற்கு பிறகு உமரிடத்தில் சொன்னார்கள், உமரே, நான் ஒரு சொர்க்கத்தை கண்டேன், மிகவும் அழகானது, உள்ளே போக வேண்டும் என்று மனது தூண்டுகிறதே, நான் போகவில்லை. கேட்டால், யார சூழலா, ஏன் போகாமல் வந்தீர்கள்? சொன்னார்கள், ஒருவேளை நீங்கள், நான் உள்ளே நுழைந்தால் என்னுடைய சொர்க்கத்திற்கு நீங்கள் ஏன் நுழைந்தீர்கள் என்று கேட்டு விடுவீர்களோ என்றுதான் நான் நுழையவில்லை என்றார்கள். உடனே கண்ணீர் வடித்தவர்களாக சொன்னார்கள், யார சூழலா, உங்களை பார்த்தா நான் இப்படி கேட்பேன் என்று சொன்னார்கள். அப்படி நன்மாராயம் கூறப்பட்ட உமர் சில நேரத்தில் சொல்லுவார்கள், எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா ஒன்று திரட்டி நீங்கள் அனைவரும் நரகம் செல்லுங்கள் ஒரே ஒரு மனிதனை தவிர என்று சொன்னால் அது நான் தான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார்கள். அதே நேரத்தில் எல்லா மக்களும், முழு மக்களும் சொர்க்கம் செல்லுங்கள் ஒரே ஒரு மனிதனை தவிர அந்த மனிதன் தான் நரகம் என்று சொன்னால் அந்த மனிதனாக நான் இருந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட அச்சம் வர வேண்டும். இதுதான் எங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்குவதற்கு ஒரு சிறந்த வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லவ் ரஅய்தும் மா ரஅய்த் லதஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா. நான் மிஅராஜி சென்று எதை எதையெல்லாம் கண்டேனோ அதை நீங்கள் உங்கள் கண்களினால் கண்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். உடனே தோழர்கள் கேட்டார்கள், மா ரஅய்த யா ரசூலல்லாஹ், அப்படி என்ன கண்டீர்கள்? கால் சொன்னார், ரஅய்துல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சுவர்க்கத்தையும் கண்டேன் என்று சொன்னார்கள். இது தர்ஹீப் தர்ஹீப் என்ற நூலில் 5253 எண் ஹதீஸ் ஆகும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த அல்லாஹ்வை பற்றி பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உட்கார்ந்தார். பிறகு சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ரெண்டு அடிமைகள் இருக்கிறார்கள், வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் நிறைய பிழை செய்கிறார்கள், சில நேரத்தில் திட்டுவேன், அடித்து முடிவேன். இப்போது எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. அது என்ன என்றால், அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றத்தை விட நான் கொடுக்கும் தண்டனை கூடிவிடுமோ, அல்லாஹ் என்னை விசாரிப்பானோ என்ற பயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்கள், எப்படி அருமை சஹாபாக்கள் இந்த அச்சம் அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், விசாரிப்பார். மறுமையில் நீளமான தராசியை மறுமையிலே நிறுத்தாட்டுவான், நிறுத்தாட்டி நெருப்பான் விசாரிப்பான். அப்படியே அவருடைய குற்றங்களை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை கூடுதலாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பழி வாங்குவான் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து தேமி தேமி அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொன்னால் அழுவதில் அர்த்தம் இல்லை, தராசியை நிச்சயமாக அல்லாஹ் நிறுத்தாட்டுவான் என்றார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதில் இருந்து தப்புவதற்கு எனக்கு எந்த வழியும் கிடையாது, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, என்ன? நான் இந்த ரெண்டு அடிமைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உரிமையிடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக உரிமையிட்டு விட்டார்கள். என்ன காரணம்? பயம். ஹதீஸில் வருகிறது, ஒருவர் ஒரு அடிமையை உரிமையிட்டால் அந்த மனிதனுடைய எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து அவரை இந்த விடுதலையாக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அபு ஹுரைரா சொன்னார்கள், சில அடிமைகளுக்கு சிறப்பும் இருக்கிறது. இந்த ஹஜ்ஜி உம்ரா மட்டும் கடமை இல்லை என்று இருந்திருந்தால் என் வாழ்க்கை பூராக நான் அடிமையாக இருப்பதை நான் விரும்புவேன் என்று சொன்னார்கள். இப்படி இருக்கின்ற, எனவே இந்த பயம் மிக முக்கியமான ஒன்று. ஒரு முறை அன்சாரிகளில் ஒரு வாலிபருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் பார்க்க. ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது 7 கடமைகள் இருக்கின்றன. 7, அதில் ஒன்று அவர் நோயிட்டிருந்தால் அவரை சென்று பார்க்க வேண்டும் என்பது இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் பார்ப்பதற்கு. போய் பார்க்கும்போது நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே கிடக்கிறார். அவருடைய வழமை துவா ஓதுவார்கள், اللهم اذهب بالبأس واشفي انت الشافي لا شفاء الا شفاؤك شفاء لا يغادر سقما என்ற துஆவை ஓதுவார்கள் நோயாளிகள். எல்லாம் முடிந்து கேட்டார்கள், வாலிபரே, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? சக்கராத்து ஹால் சொன்னார்கள், என் உள்ளத்தில் ரெண்டு விஷயங்கள் ஊசலாடி கொண்டிருக்கின்றன என்றார்கள். என்ன என்றார்கள்? ஒன்று, என்னை நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கம் அனுப்புவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார்கள். இரண்டாவது, என்னை நரகத்துக்கு அனுப்பிவிடுவான் என்ற பயமும் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டும் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவரை அல்லாஹு தஆலா நரகத்திலே ஒதுக்க மாட்டான் என்று சொன்னார்கள். என்ன பயம் என்று, இப்படி சக்கராத்து ஹால் பயம் இப்படி இருக்க வேண்டும். நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம், ஒரு கூட்டம் சுவர்க்கம், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன், உண்மைதான். இருந்தாலும் இந்த பயம் இருக்க வேண்டும். நரகத்தில் போட்டு விடுவானோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வாலிபர், யஹூதி வாலிபர், முஸ்லீம் இல்லை, ஹிதுமத்தை செய்து கொண்டிருந்தார். தண்ணீர் எடுத்து கொடுப்பார், செருப்பை எடுத்து கொடுப்பார். திடீரென்று அவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போனார்கள். இதை விளங்குகிறது, முஸ்லீம் அல்லாதவர்கள் நோயுற்றாலும் நாம் சென்று பார்க்கலாம். யஹூதி பையன் போனார்கள், சக்கராத்து காலத்திலே கிடக்கிறார். அவருடைய தந்தை யஹூதி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கலைத்து விட்டு சொன்னார்கள், அஸ்லீம் என்றார்கள். இந்த சத்தியத்தை ஏற்று இஸ்லாத்திற்கு வா. உடனே அந்த பையன் தகப்பனுடைய முகத்தை பார்த்தார். தகப்பன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். உடனே தகப்பன் சொன்னார், அத்தே அபுல் காசிம், மகனே அபுல் காசிம் சொல்வதை போ, நீ கேளு என்றார்கள். அதே போன்று நீ நட. உடனே இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதியவர்களாக வெளியேறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன்னார், நரக நெருப்பிலிருந்து இவரை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனவேதான் நாங்களும் ஒருவர் வந்து பையத்தை செய்து இஸ்லாத்தை தழுவினால் இந்த துவாவை நாம் அவருக்கு ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன்னார், இவரை அல்லது இவளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அந்த துவாவை நாங்களும் நபியை பின்பற்றி ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இப்படி முஸ்லீம்களையும் சென்று பார்த்திருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களை சென்று பார்த்திருக்கின்றார்கள். அந்த வாலிபருடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது, எனவே சத்தியத்தை ஏற்றிருக்கிறார். அதற்கு முந்தி அந்த வாலிபருடைய வரலாற்றையும் நபியுடைய காலத்தில் அந்த சம்பவத்தையும் பாருங்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களை நல்ல அச்சம் பயம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். யார் யார் இதுவரைக்கும் இந்த சத்தியத்தில் நுழையாமல் வராமல் பயத்தை செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உள்ளத்திலே ஒரு பயத்தை போட்டு இந்த சத்தியத்திலே நுழைவித்து அவர்களை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்வதோடு எல்லா முஸ்லிம்களும் உங்களுடைய துஆக்களிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அகூலு கவுலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலகும்.
இப்போது உங்களுக்கு முன்னால் அந்த கேள்வி பதில் இவற்றிற்கான ஒப்பந்தி ஏற்படுத்துகிறது. நீங்கள் வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சகோதரர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றுமையான சந்தேகங்களை அதிலிருந்து மட்டும் எழுதி போவதன் மூலம் அதை கொடுத்த நேரத்தில் அதற்கான பதவிகள் வழங்கப்படும். எனவே இந்த நிகழ்ச்சிகள் கடை வளர்ச்சியில் இருந்து பங்குபற்றி பயன்படுமாறு அனைவரையும் நான் வாய்ப்பு கொள்கிறேன். புதிதாக வந்திருக்க உள்ளவங்க எங்களுடைய இந்த தொழுகையுமாக பார்த்ததும் பல சந்தேகங்கள் ஏற்படும். அந்த சந்தேகங்கள் சொன்ன மாதிரி எங்க இடையே எழுத்து மூலம் தந்து ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேட்டால் சொல்லப்படுகிறாவது தகவல் வேண்டியவாடா, அதாவது இந்த விழா நாடுகள்
இந்த இயக்கத்தை பற்றி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் விரிவாக இப்போ சொல்ல இயலாது. ஏன்னா இப்போ எங்களுக்கு இப்போ இதுக்கு பிறகு அடுத்த சாப்பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, அசத்தொழிகளோட கூட்டம், அதுக்கு எல்லாம் தயாராக வேண்டி இருக்குது. சுருக்கமான ஒரு விளக்கம், ஐஎஸ் என்று சொல்லி சொன்னால் ஷாம் நாட்டில் இஸ்லாமிய தேசம், இதுதான் என்னுடைய பொருள். ஐந்தா இஸ்லாம் என்று சொன்னால் ஸ்டேட், இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிய ராஜ்யம் தேசம் என்பது கருத்து. இன்னொரு ஐஎஸ் இருக்கிறது, அந்த ஐஎஸ் கருத்து ஐ இன் ஷாம். அப்ப இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஷாம், ஷாம் நாட்டில், ஷாம் சிரியா ஈராக் பலஸ்தீன் ஷாம் தான் அரபுல, இதுல ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் ஆட்சி ஏற்பட்டு விட்டது என்பது அவனுடைய கருத்து. அப்போ இந்த இவங்களுடைய இந்த தோற்றங்கள் அதுகளை பற்றி எல்லாம் பெருவாக இருக்குது. என்ன விஷயம் கேட்டால், மேற்கத்திய நாடுகளின் பொறியில இவங்க சிக்கி இருக்கிறாங்க, இதுதான் விஷயம். இப்ப புதுசா ஒரு கம் வந்திருக்குது, ஒரு ஹாட் போர்டில் நல்ல வாசம் கொண்டு வச்சா எலி நமக்கு இறக்கப்பட்ட இந்த வீட்டில் உள்ளவங்க நல்ல சாப்பாடு வச்சுக்காங்கன்னு ஓடி போவோம் திங்கிறதுக்கு, போய் அதில் ஏறின உடனே ஓட்டிக்கலாம் சாகுறதுதான். இதே போல இந்த ஐஎஸ் இந்த இயக்கம் இருக்குது, இது மேற்கத்திய நாடுகளுடைய பொறி. ஏன் ஏற்பாடு செஞ்சாங்க என்று கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க செஞ்ச இதில் போய் இவன் மாட்டிக்கொள்றாங்க. எப்படி இந்த பிரிவுகளை போல ஹதீஸ்ல வந்திருக்கு, இந்த பிரிவுகளை நீங்க பார்த்தா இஸ்லாம் அடிச்சு பேசுவாங்க, கூட்டங்கள் போடுவாங்க, சீதனமா ஒழிப்பு அப்படி இப்படி வட்டியெல்லாம் போடுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. அதுல போய் சேர்ந்தா அவங்கள நரகத்துல தள்ளிடுவாங்கண்ணா. இந்த சவுதி அரேபியாவை பாருங்க, அது இஸ்லாமிய நாடா? துபாயை பாருங்க, எல்லாரும் நினைப்பாங்க இஸ்லாமிய, 57 நாடு இருக்குதான் புகழ் துபாயில பாருங்க. அல்லாஹ் ஹராமாக்குனது எல்லாம் ஹலால், மதுபானம், டான்ஸ் கிளப், விபச்சார விடுதி எல்லாம் இருக்கு அந்த நாடுகள்ல. அப்ப அல்லாட்ட ஹராம், இவங்கிட்ட ஹலால், காஃபிரா போயிட்டாங்க அந்த ஷேக்குமார் எல்லாம், தெளிவான விஷயம். ஆனா மக்கள் தெரியாம இஸ்லாம் நினைச்சு இதே போல இந்த பிரிவுகள் கூட்டம் போட்டு போட்டு பேசுறாங்க. வந்துகிட்டு சீதன ஒழிப்பு மகா நாடு என்ன, ஒண்ணும் இல்ல அதுல, இவங்க சொல்றது சரிந்து போயிச்சேன்னா நரகத்தெல்லாம் தள்ளுவாங்க, இதான் ஹதீஸ். இந்த மாதிரி இவங்க அகப்படுறாங்க. இந்த ஐஎஸ்ஐஎஸ் மட்டும் இல்ல, இந்த மேற்கத்திய நாடுல பொறியியல் அகப்பட்டது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு காரணம் கேட்டால், உலகத்துல இந்த 73 பிரிவுகளுக்குள்ள அவங்க 72 தெரியாம வாழ்றாங்க இஸ்லாத்தை பத்தி, இருந்தாலும் சிலரிடத்துல இந்த இஸ்லாமிய உணர்வு ஒண்ணு உண்டாகும். எப்படி ஒரு இஸ்லாமிய ஒரு ஹிலாபத்து நமக்கு தேவை அப்படின்னு,
அந்த இது வந்த உடனே வச்சுக்கிட்டு இருப்பா, என்ன செய்யறது, அதுக்கு ஒரு போராட்டம் தேவை. ஆனா உலகத்துல ஒன்னும் இல்லை, இப்படி இருக்கச்சல இந்த எண்ணம் உள்ளவங்க சில சில வேலைகளை செஞ்சு விட்டுருவாங்க. போய் ஒரு பம்ஸ் வச்சு விட்டுருவாங்க ஒரு பஸ்ஸுக்கு, யூதர்கள் வருவாங்க எகிப்துக்கு சிலைகளை பார்க்கறதுக்கு, பம்ஸ் வச்சு விட்டுருவாங்க. காஷ்மீருக்கு வருவாங்க வெள்ளக்காரர்கள், காஷ்மீர் பார்க்க பம்ஸ் வைக்கிறது. இப்படி வச்சு வச்சு சில குழப்பங்களை செய்வாங்க. இது இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு தெரியும், இவங்கெல்லாம் இந்த இஸ்லாமிய உணர்வு உள்ள ஆளுக்க இவங்களை இல்லாமக்கோங்க, என்ன செய்யறது, திட்டமிட்டு. அதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உளவு பிரிவு சிஐஏண்டு திட்டமிட்டு அவங்களுக்கு ஒன்று பட்டது, உடனே ஆரம்பித்தாங்க. முதலாவது ஆப்கானிஸ்தான்ல, ஏன்னா உசாமாவை கொண்டு விட்டு வந்து அவருக்கு சிலைகளை கொடுத்து அங்கே கொண்டு போட்டு ஒரு ஜிஹாது ரஷ்யாவுக்கு எதிராக அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே தலிபான்களும் இருக்கிற அந்த உணர்வு உள்ளவங்க, அரபு நாடுகளில் நிறைய இருந்தாங்க, சவுதி அங்கங்க அல்ஜீரியா சிரியாவிலெல்லாம் அங்கே ஜிஹாதுன்னு போட்ட உடனே இவங்க பிரகடனப்படுத்தினாங்க, வாங்க ஜிஹாத், ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம் நாமோ, ரஷ்யாவை குடிப்போண்டு. அப்போ இவங்களோட பேச்சிலேயே விளங்குது, இதுக்கு முன்னே ஆப்கானிஸ்தானே இஸ்லாம் இல்லைன்னு தான், அது இஸ்லாமிய நாடா இருந்தால் திருப்பி உனக்கு எனக்கு ஜிஹாது. இப்படி சொன்ன உடனே அரபு நாடுகள்லேருந்து வந்து சரிஞ்சாங்க ஆப்கானிஸ்தானுக்கு. அமெரிக்கா பாகிஸ்தானை பிடிச்சி வச்சுதான், வாரவங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, வர வர அனுப்பிடுங்க எங்க ஆப்கானுக்குள்ள, வர வர அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் விசா கொடுத்துட்டு அனுப்பி விட்டு, யாரையும் திருப்பி அனுப்புறத செக் பண்ணுறையில போய் நிறைஞ்சாங்க எல்லாரும். நிறைஞ்சத்துக்கு பிறகு செஞ்சாங்க வேலை, ஏன்னா இப்படி இது பண்ணி ரஷ்யாவோட போராட வச்சு முழு பேரையும் கொண்டு எல்லாம் முடிஞ்சுது. அதுபோல் ரஷ்யா துவத்த மாதிரி அப்படியெல்லாம் ஆட்சி அமெரிக்கா வேலை செஞ்சு இது பண்ணி பிறகு என்ன செஞ்சாங்க, வெளிநாட்டிலிருந்து வந்த அரபிகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் இருந்தாங்க அப்பான்ல தங்கி, இவங்களை என்ன செய்யறது, உடனே போட்டான் ஒரு போடுவேன், அரபு நாட்டுகளுக்கு கொடுத்தான், நீங்கள் எம்பசிலர் மூலம் அங்கே இருக்கக்கூடாது, உங்களோட நாட்டுக்கு திருப்பி எடுங்க, இப்போ ஜிஹாத் எல்லாம் முடிஞ்சு ரஷ்யா துவத்துட்டு. உடனே என்ன செஞ்சாங்க, பிடிச்சி பிடிச்சி கொடுத்தாங்க. இப்போ சவுதியில் 100 பேர் இருப்பாங்க, இஸ்லாமிய உணர்வு நல்ல தாடி வச்சு கரண்டைக்கு மேலே உடுத்துவாங்க, மீசையெல்லாம் கத்தரிச்சுப்பாங்க, மூடி படத்தை சாயம் தூட்டுவாங்க, சீ பீடி சுருட்டெல்லாம் குடிக்க மாட்டாங்க. அப்படி யாருக்கு அவங்க இவங்களை பிடிச்சி பிடிச்சி திருப்பி அனுப்புனாங்க. அங்கே கொண்டு போன உடனே எல்லாரையும் கொண்டு உள்ளுக்கு அடைச்சி கொண்டு போட்டாங்க. அப்போ அந்த இஸ்லாமிய உணர்வு உள்ளவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுபோல் மறுபடி திருப்பி கிளம்பிச்சு கொஞ்சம் பேர் கிளம்புனாங்க. நாமளும் போராடி மடிஞ்சு சொர்க்கம் போகணுண்டு, சொர்க்கம் போக மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு, ஏன்னு கேட்டால் ஜிஹாத் இப்போ இல்லை. அல் இமாம் ஜுன்னத்தும் யுகாத்தலு மின் வராஹி, இமாம் கேடயம் அவருக்கு பின்னால் போராடப்படும். அப்போ கிலாபத்து வந்தால் தான் போராட்டம், கிலாபத்து இல்லாமல் போராட்டணும்னு கிடையாது. அப்போ இவங்க தெரியாமல் இப்போ கிலாபத்தால் காஷ்மீரில் உள்ளது போராட்டம் இல்லை, அநியாயமாக தற்கொலை நரகத்துக்கு போகிற வேலை, பலஸ்தீனில் போராட்டம் இல்லை தற்கொலை சும்மா சாவுறாங்க, இராக்கில் இஸ்லாம் இல்லை தற்கொலை நரகத்துக்கு போகிறதுக்கு, சிரியாவில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மேற்கத்திய நாடு அந்த கொரியில் இவங்க ஆப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருப்பி கொஞ்சம் பேர் உண்டாகிட்டாங்க, உடனே திட்டமிட்டு வேலையை செஞ்சான். எங்கே, லிபியாவில் ஒரு போராட்டம். அப்போ அங்கே ஜிஹாது தேவை, லிபியா இஸ்லாமிய ஆட்சி இதை தாக்குறாங்க, மற்ற நாடுகள் கொஞ்சம் பேர் போய் சரிஞ்சாங்க, முழு பெரிய இல்லாமல் இல்லாமக்கியாச்சு. அதுக்கு பிறகு திரும்பி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதை மிஞ்சி பார்த்தான் செய்வணும். உடனே ஈராக்கில் ஒரு பிரச்சனையும் போட்டாங்க, போட்டு ஈராக்குக்கு வந்து குமிஞ்சாங்க அரபு நாடுகளில் இருந்தெல்லாம் பெருவாதி பேர். அதே போல் இந்த சோனோ நாடுகள் இருக்கிற அரபு அல்ல இந்த ஒன்று அங்கங்க இவங்களும் போய் சேர்ந்தாங்க, முழு பெரிய சரியெல்லாம் இல்லாமக்கி சரியா. அதுக்கு பிறகு தான் அங்கே தான் அவன் அந்த ஐஎஸ்ஐ உண்டாக்குனர், ஏன் அந்த இருக்கிறவங்கெல்லாம் இல்லாமக்கவனும் அப்படி. அவன் தான் ஐடி அவன் கொடுத்துருப்பான் அவங்களுக்கு. ஏன்னா அகமதில் ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், ஒரு காலம் வரும் அப்போ இந்த ஒரு கூட்டம் கிளம்பும், கருப்பு கொடியுடன் வருவார்கள், சத்தியத்தை சொல்லுவார்கள், அந்த கூட்டத்தை கண்டால் பனிக்கட்டின் மீது தவண்டு தவண்டு சென்றாவது அவருக்கு பையத்து செய்யுங்கள். அவன் தான் கொடுத்துப்பான் சிஏ. இதை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, யாரு ஐஎஸ் பச்சிக்கிட்டு அவங்கள பாருங்க, வெளிப்படையில் அவங்க வெளியிட இல்லை, இந்த இதை எடுத்திருக்கிறாங்க அவங்க பாருங்க. அந்த தலைவர் கருப்பு உடுப்பு, தலப்பா கருப்பு, அதிகமானவங்க கருப்பு தான் கட்டியிருக்கிறாங்க. அவங்களை கொடிய பாருங்க கருப்பு. பார்த்தா இது ஹதீஸ் விட்டு கட்டப்பட்டது, சஹியான ஹதீஸ் இல்ல. இது மௌலுவான ஹதீஸ் லைஃப்னு சொல்றாங்க, மௌலுவுன்னு சொல்றாங்க. அப்ப பனிக்கட்டின் மீது தவண்டு போயாவது பையத்தை செய்யுங்கள். இவங்க நம்பிய ஹதீஸ் போய் தங்களோட உயிரை கொடுக்கறாங்க. அநியாயம், இது தற்கொலை. உலகத்துல ஜிஹாதின் ஒளி இல்ல. இப்போ நம்ம சுருக்கமா சொன்னா சும்மா அநியாயமா உயிரை கொடுக்கறாங்க. இவங்களுக்கு விளங்க மாட்டேங்கு மேற்கத்திய நாடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. அப்ப இந்த எலி மாய்தான் போய் அவங்க எல்லாத்தையும் உழுந்து இது பண்றாங்க. இதுதான் ஐஎஸ். அதுல இஸ்லாம் ஒண்ணு கிடையாது, இஸ்லாம் இல்ல. அது ஒரு இயக்கம், ஒரு பிரிவு. ஹதீஸ்ல வருது எல்லா பிரிவுகளும் நரகம் செல்லும், எல்லா பிரிவுகளும் நரகம் செல்லும். ஒரு கூட்டம் தான் சொர்க்கம், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்குது. அந்த அடிப்படையில நாங்க குர்ஆன் ஹதீஸ் கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறோம். மற்ற இவங்கள் எல்லாம் வந்து சரியான பிள்ளைகள் இருக்குது. பெருவாதி நாடுகள்ல சும்மா ஜிஹாதி ஜிஹாதி சாவுறாங்க. அவங்க பாருங்க அவங்களோட வேலைய இந்த பிரிவுகள்ல. நாங்க இந்த சத்தியத்தை சொன்ன நேரத்தில் சொன்ன ஒரு அமீர் கட்டாயம் தேவை, அமீருக்கு பையத்தை செய்யணும். எங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இந்த நான் சொன்ன ஹதீஸை கொண்டு வந்து அல் இமாமு ஜுன்னத்துல் யுகாத்தலு மின் வராஹி. இப்ப இருக்கிற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீர் அவரை இமாம் என்று சொல்ல இயலாது. ஏன் இமாம் என்றா போராடணும். இவங்க போராட இல்ல. அப்ப இவங்களுக்கு பையத்து இல்ல, தலைவர் லோன் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சவங்க. இப்ப உலகத்துல நடக்குது, காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், லிபியா, என்ன லிபியா நடக்கு, இப்போ ஈராக், சிரியா, இத ஜிஹாதுங்கிறாங்க. அப்ப எங்க இமாம் கலாபதி இல்லையே. அப்ப பாருங்க சந்தர்ப்பவாதிகள் இந்த ஹக்க எதிர்கண்டத்துக்காக வேண்டிதான் அப்படி கதைக்கிறாங்களே தவிர அவங்கள எந்த உண்மையும் கிடையாது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிரிவுகளை பார்த்தால் எங்களை போலதான் இருப்பாங்க. நாங்கள் சொல்வதை போல் சொல்வார்கள், இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். அவங்களோட கொள்கையை நீங்க ஏற்றி அந்த பிரிவிலே போய் சேர்ந்தால் கதகூக்க பின்னார், உன்னை நரகத்திலே போட்டு விடுவார்கள். நான் அப்பதான் அந்த சாபிகடா அந்த காலத்தில் நான் வாழ்ந்தால் என்ன செய்யணும் சொன்னாங்க. எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி அதுல சேர வேணாம். அப்ப என்ன செய்ய, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு அமைப்பு இருந்தா அதுல சேர்ந்துவோம். இல்லைன்னு சொன்னா இந்த பிரிவில சேர வேணாம். மரத்தில் வேரை கடித்து கொண்டாவது மரணிக்கும் வரை நீ தனித்து விட்டுதான் சொன்னாங்களே தவிர அவங்களோட சேருங்கன்னு சொல்லவே இல்லை. அதுதான் நாங்க நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு ஹக்க சொல்றோம், இதுல எந்த சந்தேகம் இல்லை. இனி விரும்பியவங்க இதுல வந்து சேர்ந்து கொள்ளலாம். இதுதான் இந்த ஐயத்துடைய ஒரு சுருக்கம். அப்ப நாம சொல்றது அது இஸ்லாம் இல்லை, அவ்வளவுதான். அது ஒரு பிரிவு. அவங்க ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நடவடிக்கையில விளங்குது. அது வந்துகிட்டு அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், அவ்வளவுதான். ஆனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க ஷாமில பலஸ்தீன், அது உண்மை. அது ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் தான் சரியான அந்த போராட்டம் எல்லாம் நடக்கும். முழு உலகத்தையும் இஸ்லாம் ஆக்கிடுவாங்க என்று வருவது. ஒருத்தர் கூட முஸ்லீம் அல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. முழு பேரும் முஸ்லீம் தான். அது போல ஈசா நம்பிய மௌத்து, இவங்க மஹ்தி மௌத்து, என்ன நடக்கும்? இப்ப நாம சொல்றோம் இப்போ இஸ்லாம் உலகத்தில் இல்லைண்டு நம்ப மாட்டேன். அது எப்படி இஸ்லாம் இல்லாம இருக்கானுங்க பாருங்க. முழு மக்களும் எத்தனை கோடி அப்ப இருக்குமே தெரியாது. இப்ப 400-500 கோடி, அப்ப எத்தனை கோடி இருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல எல்லாரும் அனைவரும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. ஈசா நபியும் அந்த இவங்க மஹ்தியை மௌத்தானத்துக்கு போற முழு பெருங்க ஆதரவாங்க. ஒரு மனிதன் கூட முஸ்லீம் இருக்க மாட்டான். அப்ப சில பேர் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, முஸ்லீம் இல்ல அல்லாம்பாங்க. அது எப்படி அன்றைக்கு நடக்கு? லெபனானிகள் பாருங்க, வெளிநாட்டு வேலைக்கு தெரியும் லெபனானிகள் அல்லாமா இன்ஷா அல்லான்னு சொல்லுவான், சலான் சொல்லுவான். யூதர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் அந்த அரபிகள் அதை பாவிப்பான். அன்றைக்கு யாருக்கும் போய் பிஸ்மில்லா இருப்பாங்க அப்படிலாம் இருக்கு. அப்ப சிலர் அல்லா அல்லானு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் சொல்லுவான் சூறு ஊத வேணாம் அப்படின்னு. மலக்குகள் எப்போ சூற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, எப்போ அல்லாட கட்டளை வரும் ஊதுறதுக்கு, அல்லா சொன்னா ஊத வேணாம் அப்படின்ட்டு, ஏன் இருக்கிறான் ஒன்று ரெண்டு அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தா அவனும் இல்லாம போயிடும், அதே விட்டுருவான், அவன் அல்லாண்ட பேரும் இல்லாம போயிடும். அதுக்கு பிறகு கட்டளை வரும் ஊதுங்கள் சூறை, அதோட முதலாவது சூறு ஊதப்படும், அது பிறகு 40 பிறகு அடுத்த சூறு இப்படி வருவது. அந்த காலத்துல தான் என்ன எல்லாரும் போய் அவங்ககிட்ட போய் இஸ்லாத்தை தழுவுறது, பையன் திசையெல்லாம் இயக்கிறது இல்ல, ஐயாச்சு இது இல்ல, இது இஸ்லாமிய கூட்டம் அல்ல, நல்லா வழங்கி கொடுங்க. இவளை பத்தி யாரும் ஆதரிச்சு சரின்னு யாரும் கரைக்காதீங்க. குர்ஆன் ஹதீஸ் ஒளியில ஒரு கூட்டம் தான் சத்தியம், அது நாம் வந்த கூட்டம் தான், அவங்கள எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, அது இஸ்லாமியில இதுல முஸ்லீம்கள் தெளிவாயிருக்கணும். யாராவது ஐய சரின்னு சொல்லி சொன்னாரு, இதுக்குள்ள இருந்து கொண்டு அவளை ஈமான் பாருங்க செய்யலாம், அவ்வளவுதான். அப்படி யார நம்பிக்கிட்டு இருந்தா அவங்க திருப்பி வந்து பைய செஞ்சு நுழைஞ்சு கொடுங்க, தௌபா செஞ்சு நான் செஞ்சது பிள்ளைண்டு, நான் கேள்விப்பட்ட சிலர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா, அதுவும் சரி இதுவும் சரி, அது எப்படி அதுவும் சரி இதுவும் சரி? அப்ப நம்பி இப்படி சொல்ல உமத்து 73 பெரியம், 71 நரகம், 2 சொர்க்கன்னு சொன்னாங்களா, இல்லாட்டி எல்லாம் சொர்க்கண்டாங்களா? இல்ல, குல்லுஹும் ஃபில்நார், 72 நரகம், இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அப்ப அப்படி யார நீங்க நம்பிக்கை இருந்தீங்க, உங்களை ஈமான் பரிசெய்து உள்ளுக்குள்ள அவளான். அப்ப திருப்பி அவங்க ஈமான புதுப்பிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ், அது முறை தெரியும் அவங்களுக்கு. அப்போ முடிச்சு கொள்வாங்க, என்ன இருக்குதா எங்க என்னமா இருக்குதா? அப்போ இப்போ கேளிகள் அதெல்லாம் வைக்கிற டைம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை வைக்கி உங்களுடைய கேளிகளை கேட்டு தெரிஞ்சு போலாம். சாப்பாடு சாப்பாடு சொல்ல தேவையா? விருந்தாளிகள் வெளியிலேருந்து வந்திக்க விருந்தாளிகளுக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சீங்க. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك